SBS வானொலியுடன் இணைந்துள்ளமைக்கு நன்றி. எமது முழு நிகழ்ச்சிகளையும் எவ்வாறு செவிமடுக்கலாம் என்று அறிந்து கொள்ள sbs.com.au/tamil என்ற இணையதளத்திற்கு செல்லுங்கள்.
வணக்கம் கீதா அவர்களே.
வணக்கம்.
இப்ப ஆஸ்திரேலியா பொறுத்தளவில் இப்ப எத்தனையோ எழுத்து ஜாம்பவான்கள் இருக்கிறாங்க, இலக்கியவாதிகள் இருக்கிறாங்க. இன்னும் குறிப்பாக சொல்ல போனா பேட்ரிக் ஒயிட் மாதிரி இலக்கியத்திற்காக நோபல் பரிசு பெற்றவங்க கூட இருக்கிறாங்க. அவங்க படைப்புகளை எல்லாம் விட்டுட்டு நீங்க ஹென்றி லாசனை வந்து மொழிபெயர்க்கிறதுக்கு என்ன காரணம்?
இதுக்கு ஒரு பெரிய விளக்கம் சொல்ற மாதிரி இருக்கும். நான் இங்க ஆஸ்திரேலியா வந்த புதுசுல ஊருக்கெல்லாம் பேசும்போது எல்லாரும் ஆஸ்திரேலியா பத்தி என்கிட்ட நிறைய விவரங்கள் கேட்பாங்க. அதனால் நான் வந்து ஆஸ்திரேலியா பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பத்திரிகைகள், நிறைய இணையதளங்கள் இதெல்லாம் வாசிக்க ஆரம்பித்தேன். அதில் ஐரோப்பிய குடியேற்றம் பற்றியெல்லாம் படிக்க வரும்போது அந்த சமயங்களில் அந்த காலகட்டத்தில் எழுதப்பட்ட கதைகள் பற்றி எல்லாம் பரிச்சயம் வந்தது. அதில் பெஞ்சோ பேட்டர்சன், ஹென்றி லாசன் இவர்களுடைய படைப்புகள் ரொம்பவும் பேசப்பட்டது. அதனால் நான் வந்து படிக்க ஆரம்பித்தேன், ரெண்டு பேரோட படைப்புகளையும் படிக்க ஆரம்பித்தேன். பெஞ்சோ பீட்டர்சன் படைப்பை விட ஹென்றி லாசனோட படைப்புகள் வந்து கொஞ்சம் மனசுக்கு ரொம்ப அருகில் இருந்தது. ஏன்னா அவருடைய வாழ்க்கை வரலாறு ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்குச்சு. என்னென்னா, அவருக்கு 9 வயசுலேயே நோய் தொற்று ஏற்பட்டு செவிடாயிட்டார். 9 வயசுலேயே செவிடா போன ஒரு மனுஷர் எப்படி வந்து மக்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய மனநிலை, அவங்க எப்படி பேசுகிறாங்க, என்ன பேசுவாங்க, அந்த மாதிரி பல விஷயங்களை வந்து அவதானித்து ஒரு பிரமாதமான கவிதைகள் கொடுத்துருக்கிறார். கதைகள் படிக்கும்போது, ஐயோ இவ்வளோ அழகாக எழுதியிருக்காரு, இவ்வளோ அற்புதமாக எழுதியிருக்காரு, இவ்வளோ மன உணர்வுகள். அது மட்டும் இல்லாமல் விலங்குகளை கூட, நாய் அது என்ன நினைக்கும், ஒரு மாடு அசை போடுற அழகு, அந்த மாதிரி ஒரு மாடை பற்றி எழுதுகிறாரு. அது வாழ்க்கையிலே இன்றைக்கு வந்து ஒரு நல்ல நாளாக அது நினச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் கூர்ந்து கவனித்து முக்கியத்துவம் கொடுத்து அவர் எழுதியிருக்கிறது வந்து ரொம்ப மனசை ஈர்த்துது. அதனால் இதெல்லாம் நம்ம மக்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் உண்டானதுனால நான் சில கதைகளை மொழிபெயர்த்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி மொழிபெயர்த்து பார்த்து.
ஆனால் இந்த கதை வந்து ஏற்கனவே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது
தெரியாது எனக்கு. அப்போ தெரியாது நான் நினச்சேன் இதுதான் என்னோட, இதுதான் முதல் முறையாக மக்களுக்கு போய் சேருது அப்படின்னு நினச்சேன். அதனால நான் எல்லாத்தையும் படிச்சுட்டு படிக்க படிக்க சில கதைகளை மொழிபெயர்த்துக்கிட்டே வந்தேன். அதை என்னுடைய வலைத்தளத்தில் போட்டப்போ நல்லா வரவேற்பு இருந்தது. மக்கள் வந்து இப்படியெல்லாம் ஆரம்ப கால ஐரோப்பிய குடியேற்றத்தின் போது இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுருக்காங்க. ஏன்னா அந்த குடியேற்றமே பாதி வந்து குற்றவாளிகள், அவங்களுடைய வாழ்க்கை முறையை அடிப்படையாக வச்சு தான் கதைகள் எழுதியிருக்காரு. அவர் குற்றவாளியாக இருந்து அவங்க விடுபட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் எப்படி வாழ்க்கை அமைச்சிருக்காங்க, தப்பிச்சு வந்தவங்க எப்படி வாழ்க்கை அமைச்சிருக்காங்க, ரொம்ப ஒரு வித்தியாசமான கதைக்களம் அது. அதனால் கட்டாயமாக இதை நம்ம மக்களுக்கு கொண்டு போகணும், நம்ம ரசித்ததை மக்களுக்கும் கொண்டு போகணுன்ற ஆர்வத்தினால ஹென்றி லாசனை நான் தேர்ந்தெடுத்தேன்.
ஹென்றி லாசனை தமிழ் இலக்கியத்தோட ஒப்பிட்டா எதுவும் ஒரு ஒப்பீடு அல்லது ஒற்றுமை இருக்கிற மாதிரி இருக்கா என்ன?
அப்படி தமிழ் இலக்கியத்தில் நான் பெரிய அளவில் நிறைய எழுத்தாளர்களை படித்தது கிடையாது. நிறைய பேர் படிச்சிருந்தா கூட சில படைப்புகளை மட்டும்தான், முழுக்க முழுக்க ஒருத்தர் பற்றி, இப்போ ஹென்றிலாசன் பற்றி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தமிழ் எழுத்தாளர்களோட எல்லா படைப்புகளையும் நான் படிச்சிருக்கேன்னா சொல்ல முடியாது. ஆனால் வந்து இந்த எழுத்து, இந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தை அப்படியே பிரதிபலிக்கிற மாதிரியான எழுத்து அப்படின்னு பார்க்கும்போது கி ராஜநாராயணன் அவர்களுடைய எழுத்து வந்து சொல்லலான்னு தோணுது. அவருடைய கீராஜநாராயணன், கரிசல் காட்டு கடிதாசி, இந்த மாதிரி கோபல பிரத்து மக்கள், கோபல கிராமம், இந்த மாதிரி எழுதினவர். அவரோட கதைகளை படிக்கும்போது கிட்டத்தட்ட நம்ம அந்த காலகட்டத்துக்கு போயிடுவோம். அந்த மக்களோட வாழ்க்கை முறை, நம்மளுடைய அந்த நிகழ்காலத்தை நம்ம முற்றிலும் மறந்துடுவோம். மறந்துட்டு அந்த கதாசிரியர் என்ன இதை நினச்சி எழுதினாரோ அங்கே போயிடுவோம் நம்ம. கிட்டத்தட்ட ஹென்றி லாசனோட படைப்புகளும் நம்மளை அப்படி தான் கொண்டு போகுது, அந்த காலத்துக்கு கொண்டு போகுது.
இப்போ மொழிபெயர்ப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டா அது ஒரு சவாலான ஒரு துறை, அல்லது வந்து ஒரு என்ன ஸ்கில்ஸ் அதுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. புதினத்தை விட அல்லது கவிதை எழுதுறதை விட கடினமான ஒரு பணி, அதுக்குன்னு ஒரு தனி கிரியேட்டிவிட்டி இல்லை, அதாவது சுயமாக சிந்திச்சு கற்பனையில் எழுதுறது இல்லை. அப்படியான ஒரு சவாலான ஒரு மொழிபெயர்ப்பை எப்படி நீங்க ஒரு எழுத்தாளராக தெரிந்து கொண்டீங்க?
ஏற்கனவே ஹிந்தி ஆங்கிலம் கவிதைகளை வந்து மொழிபெயர்த்துக்கிட்டு இருந்திருக்கேன் சின்ன அளவில். கதைகள்னு மொழிபெயர்த்தது இதான் முதல் முறை. ஆரம்பத்தில் இதை படிக்கும்போது சரி, நம்ம இதை தமிழ் மக்களுக்கு கொண்டு போகணும், மொழிபெயர்க்கணுங்கிற ஆர்வம் வந்தது. ஆனால் அது எளிது அப்படின்னு நான் ஆரம்பத்தில் நினச்சேன். கதைகளை படிக்கும்போது அந்த எழுதியிருக்கிற அந்த முறையே வித்தியாசமாக இருந்தது. என்னென்னா அந்த காலகட்டத்து ஆங்கிலம் வித்தியாசமாக இருந்தது, இப்போ இருக்கிற ஆஸ்திரேலிய ஆங்கிலம் இல்லாமல். அந்த ஏன்னா புதுசாக வந்து இறங்கிய காலம் அது. எல்லா நாட்டு மக்களும் இருந்தாங்க, கிட்டத்தட்ட ஐரோப்பியர்கள் எல்லாருமே இருந்தாங்க. எல்லா மொழிகளிலிருந்தும் பேசப்பட்ட சமயம் அது. அபாரிஜினல் மக்கள் அவங்களுடைய மொழி எல்லாமே கலந்து கட்டி ஒரு வித்தியாசமான ஒரு ஆங்கிலம். அதுவும் இல்லாமல் இந்த கதை மாந்தர்கள் எல்லாமே குற்றவாளிகளாகவோ வேலைக்காரங்களாகவோ இந்த மாதிரி இருந்ததுனால கொச்சை மொழி, அதனால வந்து ஒரு செவ்விய ஆங்கிலமாக இல்லாமல் கொச்சை மொழி ஆங்கிலம் கலந்துருந்தது. அதுக்காக நான் என்ன பண்ணேன், தனியாக நான் அதுக்குன்னு ஒரு அகராதி தேட வேண்டியதாக இருந்தது. ஆங்கில கொச்சை வழக்கு மொழி அகராதி தேடி எடுத்து அதிலிருந்து அப்புறம் புது புது வார்த்தைகள், இப்போ ஹென்ரிலாசனோட கதையில் பார்த்தீங்கன்னா புது புது வார்த்தைகள்லாம் வரும் இடையில இடையில. பில்லி அப்படின்னு வரும், ஒயில் த பில்லி பாயில்ஸ் அப்படிங்கிறத அவரோட ஒரு கதை புத்தகத்தோட தலைப்பு. பில்லிங்கிறது ஒரு ஸ்பெஷல் ஆஸ்திரேலிய வார்த்தை அது. பில்லிங்கிறது ஒரு கெட்டில் மாதிரி தண்ணி டீ கொதிக்க வைக்கிறதுக்கு. அந்த அந்த சமயத்தில் அவங்க நாடோடிகளாக தெரிஞ்ச காலத்தில் போகிறப்ப கையில் வந்து ஒரு முதுகு பை, பெட்டி படுக்க சொல்கிற மாதிரி ஒரு முதுகு பை போகிற இடத்துல விரித்து தூங்குறதுக்கும், அங்கங்கே தண்ணி டீ போட்டு குடிக்கிறதுக்கோ இல்லை வந்து தண்ணி சுட வைக்கிறதுக்கோ கிழங்கு அவிக்கிறதுக்கோ ஒரு தகர டின்னு, அது பில்லி. அது வந்து மக்களுக்கு புரியாது பில்லி அப்படின்னு கதையில் வரும், நம்ம அதை வந்து கெட்டில்னு மொழிபெயர்க்க முடியாது, அதுக்கு வேறு என்ன செய்கிறது, அப்போ ஒரு தகர டின் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம அதை கொண்டு வரணும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஜில்லரோ ஜேக்கரோ அப்படிங்கிற வார்த்தைகள், ஏன்னா இந்த கேங்குருங்கிற வார்த்தையை வச்சுக்கிட்டு புதுசாக இங்கே வந்து வேலை கற்றுக்க வராங்க, வேணா அங்கேருந்து வந்து இறங்குற குடியேறிகளில் கத்துக்குட்டி அப்படிங்கிற மாதிரி, ஒரு ஆண் கத்துக்குட்டியாக இருந்தால் அவன் வந்து ஜாக், ஜாக் ப்ளஸ் ரூ ஜேக்கரு, அதுமாரி பெண்ணாக இருந்தால் ஜில் ப்ளஸ் ரூ ஜில்லரு அப்படின்னு சொல்லிட்டு இவராக புது வார்த்தைகள்லாம் உருவாக்கியிருக்கு. அதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது. புரிஞ்சதுக்கப்புறம் அவரோட மொழி இதுதான் அப்படின்னு புரிஞ்சதுக்கப்புறம் எளிமையாக இருந்தது எனக்கு மொழி பெயர்க்கிறது.
இது SBS தமிழ், ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் ஹென்றி லாசனின் கதைகளை தமிழில் மொழிபெயர்த்திருக்கும் கீதா மதிவாணன் அவர்கள்.
என்றாவது ஒரு நாள் இந்த புத்தகம், இது போல மொழிபெயர்ப்புகள் வந்து நிறைய மொழிபெயர்ப்பு நூல்கள் வந்து தமிழ்ல வந்திருக்கு, வரும் வரலாம். எனக்கு என்ன பிடிச்சதுன்னா இந்த கதைகள் வந்து நீங்க அந்த எழுத்து நடை இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு நவீன இலக்கியத்துக்குரிய அனைத்து தன்மைகளையும் கொண்ட ஒரு அழகான ஒரு எழுத்து நடை. ஹென்றி லாசன் நமக்கு பிடிக்குதோ இல்லையோ, அந்த எழுத்து வந்து இது தமிழ் எழுதப்பட்ட கதை அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து வாசிக்கும் போது ஏற்படுது. இந்த எழுத்து நடை எப்படி சாத்தியாச்சு, எதை பாதிப்பா அல்லது வந்து நீங்களே உருவாக்கிக்கிட்டதா, என்ன மாதிரி?
தமிழ் வந்து எனக்கு ரொம்ப பிரியமான ஒரு விஷயம். தமிழில் இலக்கியம் படிக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன், சூழ்நிலையினால் முடியாமல் போயிடுச்சு. அதனால் தமிழ் இலக்கியத்து மேலே எனக்கு அப்படி ஒரு ஈடுபாடு உண்டு. என்னுடைய மாமனார் பற்றி இந்த இடத்துல நான் சொல்லி ஆகணும், அவர் ஒரு தமிழ் புலவருங்கிறதுனால நானும் அவரும் நிறைய நேரங்கள் கழிக்கிறப்ப அதில் வந்து தமிழ் இலக்கியம் பற்றி தான் பேசுவோம். அவர் அந்த கலித்தொகை பற்றி, குறுந்தொகை பற்றி, நற்றிணை பற்றி, அதில் இருக்கிற பாடல்கள் இந்த மாதிரியெல்லாம் சொல்லி சிலாகிச்சு எனக்கு விளக்குவார். அப்போ ஐயோ நம்மளால் புலவருக்கு படிக்காதனால நம்மளால் சங்க பாடல்கள் எல்லாம் புரிஞ்சிக்க முடியலையன்றது இயக்கம் இருந்தது. அப்புறம் இப்போ இந்த இணைய வசதி வந்ததுக்கப்புறம் சங்க பாடல்கள் எல்லாம் தேடி எடுத்து ஓரளவுக்கு அந்த செய்யுள் நடையிலேருந்து விளக்கங்கள் கிடச்சி புரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் ரொம்ப ஆர்வம் வந்துருச்சு. அதனால் என்னோட எழுத்து நடையை ஓரளவுக்கு மாற்ற ஆரம்பித்தேன் நான். ஏன்னா சாதாரண நடையை விட கொஞ்சம் நல்ல ஒரு புது வார்த்தைகள், பழைய பாடல்களில் இருக்கிற நல்ல செறிவான வார்த்தைகள்லாம் போடலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. இயல்பாகவே அந்த மொழி நடை மாற்றம் ஏற்பட்டது என்னட்ட. இப்போ இந்த மொழிபெயர்ப்புன்னு மட்டும் இல்லாமல் என்னுடைய சாதாரண படைப்புகள், கதை கவிதைகள் எடுத்துக்கிட்டால் கூட நான் அதில் வந்து ஒரு அழுத்தமான ஒரு விஷயம் இருக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். அதனால் வந்து என்னுடைய வலைத்தளத்தில் கூட பார்த்தீங்கன்னா, என் மூச்சும் பேச்சும் என்றென்றும் தமிழ் அமுதே, என் எழுதுகோள் பீச்சும் எண்ணத்தின் வீச்சும் அதுவே அப்படின்னு எழுதியிருப்பேன். அது நிறைய பேருக்கு பிடிக்கும். இது என்ன பாரதியார் வரியா பாரதிதாசன் வரியா அப்படின்னு கேட்பாங்க. இல்லை இல்லை, இது என்னோட வரிகள் தான் அப்படின்னு சொல்வேன் நான். அதனால் எழுதும்போது நம்ம கொஞ்சம் நல்ல ஒரு என்றைக்கும் நிற்கணும், நம்மளுடைய படைப்பு வந்து சும்மா ஏனோதானு வாசிச்சுட்டு போகிற மாதிரி கூட என்றைக்கும் நிற்கணுங்கிறதுனால முழு முயற்சி எடுத்து பங்களிப்பை நான் செய்திருக்கேன்னு நினைக்கிறேன்.
புலம்பெயர்ந்தவர்கள் அல்லது புலம்பெயர நிர்பந்திக்கப்பட்டவர்கள் எதிர்கொள்கிற சவால் வந்து ஒரு புதிய நாட்டில் வந்து ரொம்ப அதிகம். ஏன்னா அதில் இருக்கிற வரப்பிரசாதம் வந்து இது போன்ற ஒரு மொழிபெயர்ப்பு நூற்கள் இப்போ நீங்கள் எல்லாம் பண்ணியிருக்கிறது, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க?
புலம்பெயர் மக்கள் ஆரம்ப காலத்தில் ஒவ்வொரு நாட்டிலையும் போய் அவங்க செட்டில் ஆகிற அந்த டைம் வந்து வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத காலம் அது. கிட்டத்தட்ட இப்போ ஹென்றி லாசனோட கதைகள்லாம் எடுத்துக்கிட்டால் ஆரம்ப காலத்தில் அவங்க ஐரோப்பிய குடியேறிகள் பட்ட கஷ்டங்கள் தான் எழுதியிருக்காரு. இதில் வந்து அவரோட கதை மாந்தர்கள் எல்லாமே காடுரை மனிதர்கள்ன்ற வகைக்குள்ளே வராங்க. காடுரை மனிதர்கள்னால் காட்டில் வாழ்கிறவங்கன்னு அர்த்தம் கிடையாது. பொட்டல்வெளி, அது வந்து புஷ்ன்னு சொல்கிறோம் நம்ம இங்கிலீஷில், பொட்டல்வெளி குறுங்காடு அப்படின்னு சொல்லலாம். ஆரம்ப காலத்தில் இங்கே வந்து போதுமான அளவுக்கு வசதிகள் எதுவுமே கிடையாது. சாலை வசதி கிடையாது, வீடு வசதி கிடையாது. ஒரு வீடே 20 மைலுக்கு அண்ணாண்ட தான் அடுத்த வீடு இருக்கும், அந்த மாதிரியான சூழல். அந்த காலத்திலையும் அவங்க வந்து குடியேறி வாழ்க்கையெல்லாம் வந்து நல்ல முறையில் அமைச்சிக்கிட்டு ஒரு ஹென்றி லாசனோட படைப்புகளை பார்த்தா எதுலேயுமே வந்து ஒரு மனச்சோர்வோ ஒரு விரக்தியோ எதுவுமே இருக்காது. எல்லாமே வந்து அந்தந்த சூழ்நிலையிலே பழகி வாழ்க்கையை வந்து கொண்டு வந்தாங்க. கிட்டத்தட்ட அப்படி தான் வந்து நம்மளும் இப்போ இன்றைக்கு புலம்பெயர்ந்தாலும் ஆரம்ப காலத்தில் கஷ்டங்கள் இருந்தால் கூட தன்னம்பிக்கை உறுதி அதெல்லாம் வந்து நம்ம சவால்களை எதிர்கொள்கிற அந்த தைரியத்தை கொடுக்குது. இப்போ வந்து நாகரிகங்கள் முன்னேறின காலத்தில் எல்லா வசதிகளுமே இருக்குது, மக்கள் மட்டும்தான் வித்தியாசமாக இருக்கிறாங்க. வந்து புது இடத்துல நம்ம பொருந்தி போகிறதுக்கு நம்மளுடைய தயக்கமோ கூச்சமோ இதெல்லாம் தான் தடையாக இருக்குது, தவிர மற்ற வசதிகள் வந்து எதுவும் தடையாக இருக்கிறதில்ல. அதனால் வந்து புலம்பெயர் மக்கள் இன்றைக்கு சந்திக்கிற சவால்கள் வந்து அன்றைய காலகட்டத்தோடு ஒப்பிடுகையில் குறைவுன்னு தான் நான் நினைக்கிறேன். எளிதில் நம்ம வந்து இந்த சூழ்நிலைக்கு நம்மளால் பொருத்திக்க முடியும் அப்படின்னு தோணுது எனக்கு.
சரி, இங்கிருந்து எங்கே அப்படின்னா என்ன பதில், இனி என்ன செய்ய போகிறீங்க?
கிட்டத்தட்ட ஒரு பாதி வழியில் இருக்கேன் அடுத்த புத்தகத்துக்கான முயற்சியில்.
என்ன மாதிரியான புத்தகம் அது?
அதுவும் ஆஸ்திரேலியா பற்றிய புத்தகம்தான். ஆனால் என்னென்னா ஆஸ்திரேலியாவோட தனித்துவம் மிக்க விலங்குகள் பறவைகள் மரங்கள் பற்றி அதுவும் நம்ம மக்களுக்கு கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு ஆர்வம் இருக்குது. அதுக்காக முழு மூச்சா தகவல்கள்லாம் திரட்டி நம்பகத்தன்மை உள்ள தளங்களில் அப்புறம் நூலகங்களில் சொந்தமாக சில புத்தகங்கள் வாங்கி அந்த மாதிரி தகவல்லாம் திரட்டி எழுதிட்டுருக்கிறேன். கிட்டத்தட்ட 30 விலங்குகள் பறவைகள் பற்றி எழுதியிருக்கேன். இன்னும் கூட எழுதுறதுக்கு நிறைய இருக்குது. அது எல்லாமே தனித்துவம் மிக்கவைங்கிறதுனால நம்ம தமிழ் மக்களுக்கு வந்து அதை பற்றியெல்லாம் தெரியல, எனக்கும் தெரியல. எழுத எழுத தான் அதோட அதிசயங்கள்லாம் புரியுது. ஸோ என்னை எழுதுறதே ஆஸ்திரேலியாவின் அதிசய உயிரினங்கள் அப்படிங்கிற தலைப்பில் தான் எழுதிட்டுருக்கேன்.
மிக்க நன்றி கீதா அவர்களே. 2வது ஒரு நாள் படைப்பிற்கு வாழ்த்துக்கள்.
நன்றி.
உங்களது முயற்சி வெற்றி பெற அடுத்த வாழ்த்துக்கள். தொடர்க, எங்களது ஆதரவு என்றும் உண்டு. மிக்க நன்றி.
மிக்க நன்றி.
SBS தமிழ் ஒலிபரப்பின் நிகழ்ச்சிகளை திங்கள், புதன், வெள்ளி மற்றும் ஞாயிறு 8 மணிக்கு வானொலியில் நேரடியாக கேட்கலாம். அது மட்டுமல்ல, sbs.com.au/tamil என்ற இணையதளத்தில் ஆன் டிமாண்ட் மூலமாகவோ அல்லது SBS யுவர் லாங்குவேஜ் மொபைல் ஆப் மூலமாகவோ செவிமடுக்கலாம்.